வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, நியூசிலாந்து கலையளிக்க வட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, இன்று மே மாதம் 25 தேதி, எங்கள் தமிழுக்கு வைகாசி 11, விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
ஈருலோகங்களிலும் இலகுவாக இனிமையாக வாழ, இருவரியால் பல பொருள் விளக்கும் வள்ளுவன் வார்த்தையில் வாழ வழங்குகிறோம் சுகமான சுருக்கமாக.
ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென கருத வேண்டாம்.
கடந்த வாரம் மே 18 நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தரப்பட்ட கவிதை நிலையகத்தில் ஏற்பட்ட தவறு காரணமாக வேறுபட்டு விட்டது. எங்கள் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் இளம்பறை அவர்களின் அந்த கவிதை இதோ. ஈகை சுடரே எரிக.
கலை இலக்கியவட்ட சங்கநாத நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். மே 18 அன்று நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுக்காக தியாக சுடர் எரிக என்ற கவிதையை சமர்ப்பிக்கிறேன். ஈழத்தமிழரின் வாழ்வை பறித்தது வைகாசி பேரவலம், அது வாழ்வை மறக்காத வீர வரலாறு வையகம் உள்ளவரை. ஈழத்தமிழரின் வாழ்வை பறித்தது வைகாசி பேரவலம், அது வாழ்வில் மறக்காத வீர வரலாறு வையகம் உள்ளவரை. ஈழத்தில் தொழிலை துறை தமிழ் கல்வியை களத்தை அழிக்கும் அனர்த்தங்கள், தொழிலை துறை தமிழ் கல்வியை களத்தை அழிக்கும் அனர்த்தங்கள், அடிக்கடி கலவரம் ஆண்டாண்டு வேதனை அனுபவம் எத்தனையோ. சிங்கள தலைமைகள் சீர்வரு தமிழரின் சிரத்தை மிதிக்கையிலே கோளைகள் நாமல்ல கோவேங்கை இளைஞர்கள் குதித்து எழுந்தார்கள். எல்லாளன் போலொரு வல்ல தமிழ் மகன் ஏறுவோர் வீறு கொண்டான், எல்லாளன் போலொரு வல்ல தமிழ் மகன் ஏறுவோர் வீறு கொண்டான், அவன் வன்னியை வென்று வடகிழக்கை வென்று வாகைகள் சூடி நின்றான். வான்படை கடற்படை தரைப்படை என்று பல படை படையாய் பெருக, வான்படை கடற்படை தரைப்படை என்று பல் படை படையாய் பெருக, சிங்கப்படை கண்டு சீற்றம் அடங்கிட செய்வது அறியா நின்றார். ஆன இரவு போரிலே ஆட்சியர் ஆடி போய் நிக்கையிலே பற்றினர் கோட்டையை பாசறையாக்கினர் வெற்றி கொடி ஏற்றினர். ஆன இரவு போரிலே ஆட்சியர் ஆடி போய் நிக்கையிலே பற்றினர் கோட்டையை பாசறையாக்கினர் அதை வெற்றி கொடி ஏற்றினர். குறுக்காக சிந்தித்து கூட அழைத்தவர் கூட்டிலே தள்ளிவிட்டார். எமை காட்டி கொடுக்கும் கயவர் பலத்துடன் மாட்டிட வைத்து விட்டார். 30 முன்னின்று ஈழத்தை காப்பாட்சி செய்ததனை அது தப்பாட்சி என்று தரங்கட்ட மேலாட்சி தடை போட்டு நிறுத்தியது. 30 முன்னன்று ஈழத்தை காப்பாட்சி செய்ததனை தப்பாட்சி என்று தரங்கட்ட மேலாட்சி தடை போட்டு நிறுத்தியது. தமிழ்படை காற்றாது தரணி எங்கும் ஏகி துணைப்படை தேடி நின்றார். இந்தியா பாகிஸ்தான் சீனா அமெரிக்கா சேர்ந்தே எதிர்த்தார்கள். களத்திலே நின்று கடும்போர் புரிந்தனர் காளைகள் நம் இளைஞர், களத்திலே நின்று கடும்போர் புரிந்தனர் காளைகள் நம் இளைஞர், இறுதி முடிவு இறப்பே என நின்று இரத்தத்திலே மடிந்தார், இறுதி முடிவு இறப்பே என நின்று இரத்தத்திலே மடிந்தார். முள்ளிவாய்க்காலிலே மோதிய வீரத்தில் வெள்ளிகள் வீழ்ந்தனவே, முள்ளிவாய்க்காலிலே மோதிய வீரத்தில் வெள்ளிகள் வீழ்ந்தனவே. அலையோசையோடு அவலத்தின் ஓசையும் அடிபட்டெழுந்தனவே. தமிழினப் பற்றுடன் தரணியில் எதிரியை தாக்கி அழித்தவர்கள் தாங்கி தன் மடியிலே ஈயத்தை ஏந்தி எம்மண்ணை காத்தவர்கள் கொத்து குண்டிலே வித்தான புலிகளின் வித்துடல் மீண்டும் எழும் உரிமைகள் பெறும் வரை ஓய்வதில்லை என உயிர் நாளை கூவி வரும் தீச்சுடர் ஒளிரும் திசை தோறும் பரவும் தீந்தமிழ் மொழி சிறக்கும் திக்கற்றும் தமிழர் திருவாழ்வு மலர தியாக சுடர் எரிக. வணக்க நேயர்களே, உங்களிடம் விடைபெறும் இளம்பிறை.
முள்ளிவாய்க்கால் நினைவு பாடல் கவி பேரரசு வைரமுத்துவின் வைர வரிகளில். இசை கந்தப்பு ஜெயந்தன். பாடியவர்கள் கந்தப்பு ஜெயந்தன், பிரதா கந்தப்பு. கேளுங்கள் நேயர்களே.
முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லை தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டி தெரித்ததை யாரறிவார். ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல. நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் கலை விழா எதிர்வரும் 2/6/2018 சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் பன்மையூர் சன சமூக நிலைய பிரதான மண்டபத்தில் நடனம், மெல்லிசை பாடல், நாடகம், பாடல்கள், பேச்சு முதலிய பல்சுவை நிகழ்ச்சிகள் மூத்தோர் சங்க உறுப்பினரின் முழு பங்களிப்புடன் மேடையேற உள்ளன. பிரவேசம் இலவசம். அனைவரையும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது.
மொழிப்போர் தியாகிகள் வீரமணக்க நினைவு நாள் 2018. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். மொழிப்போர் தியாகிகள் வீரமணக்க நினைவு நாள். மொழிப்போர் மறவர்கள் தமிழர்களின் வரலாற்றில் அழிக்க முடியாத தியாக தீபங்கள். தாய்மொழியை தாய்நாட்டில் காத்த மாவீரர்கள், அவர்களை வணங்கி வீர வணக்கம் செலுத்துகின்ற நாள் மொழிப்போர் தியாகிகள் திருநாள். ஆம், எம் உயிர் தமிழ் காக்க தம் உயிர் ஈந்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவை போற்றுவோம். வரலாற்றில் திரும்பி பார்ப்போம். நியூசிலாந்து நாட்டில் ஆக்லாந்து மாநகரில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 5ஆம் ஆண்டு நாள் June 9 சனிக்கிழமை 2018. நேரம் மாலை 6 மணி முதல் 9:30 வரை. இடம் பாவலேறு பெருஞ்சித்தரனார் அரங்கம், மேரோட் ஸ்கூல் ஹால், 504 ரிச்சர்சன் ரோட், மவுண்ட்ராஸ்கில், ஆக்லாந்து. இது தமிழுக்கான விழா, தமிழ் விழா, தமிழர் விழா. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம், வளர்க தமிழ்நாடு. தொடர்புக்கு கா பிரேம்குமார், தொலைபேசி 09533669, கைபேசி 07734-4-1-2.
இவ்விழாவில் சிறுவர் சிறுமியர்களுக்கான பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி மற்றும் மாறுவேட போட்டி நடைபெற உள்ளது. எனவே அன்பிற்குரிய தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் சிறப்புரைகள், மொழிப்போர் வரலாற்று செய்திகள், கவிதை, தமிழ் இசை மற்றும் மொழிப்போர் பற்றிய விவாத அரங்கம் நடைபெற உள்ளது. எனவே அனைத்து உறவுகளையும் கலந்து விழாவை சிறப்பித்து வருடா வருடம் எதிர்கால சிற்பிகளான தமிழ் சிறார்களுக்கு ஊக்கமளித்திட வருமாறும் அன்புடன் வேண்டுகிறார்கள் பிரேம்குமார் மற்றும் விழா குழுவினர். தொடர்புகளுக்கு திரு பிரேம் 02-7-3-4-0-4-0. நன்றி.
துயர் பகிர்வு. தாயகத்தின் யாழ் அளவட்டிய பிறப்பிடமாகவும் கொழும்பு, அதன் பின் நியூசிலாந்து ஆக்லாந்தை பதிவிடமாகவும் கொண்ட திருமதி சிவயோகபதி ராமநாதன் அம்மையார் கடந்த 19ஆம் தேதி அன்று அவரது இல்லத்தில் இருந்து தனது நினைவுகளையும் பாசங்களையும் பதித்துவிட்டு விண்ணுலகம் எய்தி இரபதம் அடைந்து விட்டார் என்பதை மிக்க கனத்த மனதுடன் அறிய தருகின்றது எங்கள் சங்கநாதம். அளவெட்டி காலம் சென்ற பர்ராசிங்கம் மனோன்மணி தம்பதியரின் புதல்வியும் ராமநாதனின் பாசமுள்ள துணைவியும் திரு அரவிந்தகுமார் ஒக்லாந்து, திரு நந்தகுமார் சிட்னி, ராதை பிரித்தானியா, ரஜினி பிரிஸ்பேர்ன் ஆகியோரின் அன்பு தாயாரும் வைத்திய கலாநிதி கீதா ஒக்லாந்து, சுலோச்சனா சிட்னி, திரு சிவராஜா பிரித்தானியா, திரு முரளிகரன் பிரிஸ்பேர்ன் ஆகியோரின் பாசமிகு மாமியும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரியர்கள் கடந்த 22ஆம் தேதி செவ்வாயன்று மிடோபாங் புரேவா ஈன திடல் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் அன்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இறுதிக்கிரியைகளுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி எமக்கு ஆறுதல் கூறிய அன்பர்களுக்கும் எம் குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் மகன் அரவிந்தகுமார். தொடர்புகளுக்கு 0952224113 அலைபேசி எண் 0215944497.
அன்பான நேயர்களே, இன்று சங்கநாதத்தில் அண்மையில் தாய் தமிழகத்திலிருந்து ஆக்லாந்து வாழ் தமிழ் உணர்வு உணர்வாளர்களை சந்தித்து சென்ற பிரபல தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் தமிழீழ ஆதரவாளருமாகிய பாவலர் தாமரை அவர்களை எங்கள் சங்கநாதத்துக்காக ஆக்லாந்தின் பிரபல சமூக சேவையாளரும் மூத்த நாடக கலைஞரும் வானொலி விற்பனருமான திரு மேர்வின் கன்சன்ட்ரைன் அவர்களுடனான நேர்காணலை தருகிறோம்.
திரைப்பட துறையில் பெண் பாடலாசிரியர் என்பது மிக அரிதாக காணப்படும் ஒரு விடயம். அப்படிப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் அல்லது தற்போது பெண் பாடலாசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் முதன்மையான நிலையில் இருப்பவர் கவிஞர் தாமரை. அண்மையில் அவர் நியூசிலாந்திற்கு விஜயம் செய்திருந்த போதே அவருடனான நேரடி சந்திப்பின் பதிவு இது. வணக்கம் கவிஞர் தாமரை அவர்களே.
வணக்கம்.
பொறியியல் துறையில், அதுவும் இயந்திரவியல் பொறியியல் துறையில் பட்டதாரியான நீங்கள் எப்படி தமிழில் ஆர்வம் கொண்டீர்கள் என்பதை சிறிது எமது நேயர்களுக்காக கூறுங்கள்.
இந்த கேள்விக்கு நான் எப்பொழுதுமே என்னுடைய பதிலாக சொல்வது, என்னை நோக்கி அதிகமாக எழுப்பப்பட்ட கேள்வி இதுவாகத்தான் இருக்க முடியும். நீங்களும் அதையே தான் எழுப்பியிருக்கிறீர்கள். இந்த கேள்விக்கு நான் எப்பொழுதும் கூறும் பதிலையே இப்பொழுதும் கூறுகிறேன். பொறியாளராகிய எனக்கு தமிழில் எப்படி ஆர்வம் வந்தது என்று கேட்டீர்கள். உண்மையில் தமிழில் ஆர்வம் அதிகம் கொண்டவளாகிய நான் பொறியியல் கற்றேன் என்பதே சரியான.
திரைப்பட துறையில் பெண்கள் ஈடுபடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அப்படி இருக்கும் போது இந்த துறையில் நீங்கள் நுழைவதற்கான காரணம் என்ன?
திரைப்பட பாடல்களில் எனக்கு இருந்த ஆர்வம் தான் இதில் நான் நுழைய காரணம். சிறுவயதிலிருந்தே எனக்கு பாடல்கள் அதிகம் கேட்டு விரும்பி கேட்ட பழக்கம். அதிலிருந்து எனக்கும் ஒரு ஆர்வம், நானும் இது போல எழுத வேண்டும் என்று. பொறியியல் கற்று பின் நாட்களில் பொறியாளராக பணிபுரிந்தால் கூட என் மனதில் நீங்காத ஆசையாக இது நீடித்திருந்தது. ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நான் சென்னை சென்று இந்த வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து நான் வெற்றி பெற்றேன்.
திரைப்பட துறையில் உங்கள் அறிமுகம் திரு சீமான் அவர்களால் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் பல திரைப்படங்களில் பாடலாசிரியராக இருந்திருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் போது இதுவரையில் சுமார் எத்தனை பாடல்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் அல்லது மனதில் நிற்கும் பாடல் அல்லது உங்களுக்கு புகழ் வாங்கி தந்த பாடல் என்று எதனை சொல்வீர்கள்?
நான் இதுவரை ஒரு 500 பாடல்கள் எழுதியிருக்கலாம். நான் பட்டியல் வைத்துக் கொள்ளவில்லை, பாடல்களையும் தொகுத்து வைத்திருக்கவில்லை. இந்த 500 பாடல்கள் என்பவை மொழிமாற்ற பாடல்கள், திரைப்பட பாடல்கள், தொலைக்காட்சி தொடர்களுக்கு எழுதிய பாடல்கள், தனிப்பாடல்கள், எல்லாவற்றையும் சேர்த்து தான் 500 ஆக இருக்க முடியும். நான் திரைப்படத்துறைக்கு வந்து 21 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 21 ஆண்டுகளில் 500 பாடல்கள் எழுதியது என்பது குறைந்த எண்ணிக்கை தான். எனக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் சில பல வரையறைகளுக்கு உட்பட்டு எழுதியதனால் இந்த எண்ணிக்கையை தாண்ட முடியவில்லை. ஆனால் நான் எழுதியவரை தரமாக எழுதியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். நான் எழுதிய பாடல்கள் எல்லாமே ஓரளவிற்கு தரமானவையாகத்தான் இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அதில் எனக்கு பிடித்த பாடல் என்று குறிப்பாக ஒன்றை சொல்ல இயலவில்லை. அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும், என்ன பாடல் பிடித்திருக்கிறது என்று.
எமக்கு பிடித்த பாடல் எது என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால், மின்னலை திரைப்படத்தில் வசீகரா வசீகரா என்ற பாடல்தான் எனக்கு மிகவும் பிடித்தது, என் மனைவிக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று சொல்வேன். ஆனால் உங்கள் வரையறை என்று சொல்லும் போது நீங்கள் என்ன, எந்த வகையான வரையறைகளை உங்கள் பாடல்களுக்கு வைத்திருக்கிறீர்கள்?
முதன்மையாக என்னுடைய பாடல்களில் ஆங்கில கலப்பு இருக்காது. பாடல்கள் தமிழ் வார்த்தைகளை கொண்டு அமைய வேண்டும் என்று நான் திட்டமிட்டு முடிவு செய்துதான் பாடல் எழுதும் துறைக்கே வந்தேன். இரண்டாவதாக, என்னுடைய பாடல்களில் ஆபாசமோ இரட்டை பொருள் உள்ள ஒரு வார்த்தையோ இடம்பெறாது. மூன்றாவதாக, இந்த பாடல்கள் எல்லாம் பல பேர் பாடக்கூடிய கேட்கக்கூடிய வகையில் போய் சேர்வதால், திரைப்படம் என்ற ஒரு பரந்துபட்ட ஊடகத்தின் வாயிலாக வருவதால், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்கக்கூடியதாக இருப்பதால், சமூகத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பேன். அதனால் தவறான கருத்துக்களை இதன் மூலமாக பரப்பக்கூடாது என்பதால் சரியானவற்றை மட்டுமே எழுதுவேன். அதை அல்லாமல் வேறு வகையாக எழுதக்கூடிய சூழ்நிலை எனக்கு கொடுக்கப்பட்டால், காட்சி அமைப்புகள் கொடுக்கப்பட்டால், நான் எழுத மறுத்து விடுவேன்.
நல்ல கருத்து இருந்தாலும் இதுபோன்ற கருத்துடன் திரைப்பட துறையில் இவ்வளவு காலம் நீண்ட காலம் 21 ஆண்டுகள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். உங்களுடைய மற்ற தமிழ் மொழிக்கான உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கின்றது? அதாவது கவிதை தொகுப்புகளோ சிறுகதைகளோ, எந்த வகையில் உங்களுடைய பத்திரிகை தொழில் இருக்கிறது என்பதை சிறிது எமது நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
நான் முதலில் இருந்தே எழுத்தோடு தொடர்புடைய ஏதாவது ஒரு தொழில் இருக்க வேண்டும் என்றுதான் விருப்பப்பட்டிருந்தேன். பின்னாட்களில் தான் நான் பொறியியல் கற்க நேர்ந்தது. எனினும் நீங்கள் கேட்டது போல எப்பொழுதுமே என்னிடம் தீராத ஒரு தமிழ் ஆர்வம் சிறு வயதிலிருந்தே இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். என்னுடைய தாயார் தமிழ் பண்டிதர், என்னுடைய தந்தையார் கணித ஆசிரியராக இருந்தால் கூட அவர் ஒரு கவிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். எங்கள் வீட்டில் ஒரு இயல்பான நல்ல தமிழ்ச்சூழல் இருந்தது. நாங்கள் நல்ல முறையில் தமிழ் கற்றோம், தமிழ் பேசி வளர்ந்தோம். அது அதனுடைய தாக்கமும் என்னிடம் இருந்திருக்கலாம். எனவே நான் சிறு வயதிலேயே கதை எழுதுவேன் என்று என்னிடம் சொல்வார்கள் என்னுடைய பெற்றோர்கள். நான் 10 வயது இருக்கும் பொழுது, என்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய முதல் சிறுகதையை எழுதினேன். அதற்கு பிறகு கட்டுரைகள் எழுதினேன். அதற்கு பிறகு 9ஆம் வகுப்பு 8, 9களெல்லாம் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். 9ஆம் வகுப்பில் என்னுடைய முதல் கவிதையை எழுதினேன், மென்பாதங்கள் என்ற தலைப்பில். பின்னாட்களில் அது என்னுடைய தொகுப்பில் இடம்பெற்றது. பிறகு பத்திரிகையாளராக உருவெடுத்தேன். அப்பொழுது பல நேர்காணல்கள் செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு கடைசியாக வந்த அந்த பரிமாண வளர்ச்சி தான் பாடலாசிரியர். ஆனால் எனக்கு பிடித்த வடிவம் என்று சொன்னால் அது கதைதான்.
கடைசியாக நீங்கள் எந்த திரைப்படத்திற்கு என்ன பாடல் எழுதியிருக்கிறீர்கள்?
நான் பாடல்கள் எழுதி கொண்டேதான் இருக்கிறேன். நியூசிலாந்து வருவதற்கு முன்பு கூட நான் 2 பாடல்கள் பதிவு செய்துவிட்டு ஒரு பாடல் எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அவையெல்லாம் இன்னும் வெளிவராத பாடல்கள். இன்னும் திரைப்படத்திற்கு பெயர் கூட இடப்படவில்லை. அதனால் அதை நான் சொல்வதில் ஒரு பயனும் இல்லை. ஆனால் கடைசியாக வெளிவந்த ஒரு பாடலை சொன்னால் ஒருவேளை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். படம் இன்னும் வெளிவரவில்லை. எனை நோக்கி பாயும் தோட்டா என்று ஒரு படம். அதில் வெளிவந்த மறுவார்த்தை பேசாதே என்ற பாடல் மிக பிரபலமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அதே திரைப்படத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டுக்காக ஒரு பாடல் வெளியிட்டார்கள். விசிறி என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த பாடலும் பெரு வெற்றி பெற்றது. அதனால் அதையே நான் இப்போது நினைவு கூறுகிறேன்.
ஈழத்தமிழர்கள் 2009 மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் திரைப்பட துறையினரோடு உங்களுடைய ஈழத்தமிழர்கள் பற்றிய பிரச்சனையில் உங்கள் பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு அறியத்தாருங்கள்.
2008 இறுதி தொடங்கி 2009 May 19 முடிய அந்த காலகட்டங்களில் நான் எப்படி இருந்தேன் என்று என்னால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. எப்பாடு பட்டாவது இந்த போரை நிறுத்திவிட மாட்டோமா என்கின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் என்னிடம் இருந்தது. என்னை போல ஒத்த சிந்தனை உடையவர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தில் பல போராட்டங்கள், பல குழுக்கள் அமைத்து அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் இதை நிறுத்தும்படி கோரிக்கை விடுப்பதுமாக எங்களுடைய காலம் அப்படித்தான் கழிந்தது. அந்த நேரத்தில் எங்கள் திரைப்படத்துறையிலிருந்து பெப்சி மூலமாக ஒரு முக்கியமான கண்டன போராட்டம் ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது நான் அந்த நிகழ்ச்சியில் பேசும் பொழுது என்னை அதிகம் பேச வேண்டாம் என்று அமர்த்திவிட்டார்கள். அதற்கு பிறகு திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் போரை நிறுத்தும்படி கோரி நடந்தது. அந்த போராட்டத்தில் நான் சுதந்திரமாக பேச அனுமதிக்கும்படி கோரி முதலில் என்ன பேச முடியவில்லையோ அதையெல்லாம் அந்த போராட்டத்தில் கடுமையாக பேசினேன். அதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதன் மூலமாகவே உலகெங்கிலும் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு நான் அறிமுகமானேன். என்னை வெறும் கவிஞராகவோ பாடலாசிரியராகவோ தான் எல்லோரும் பார்த்திருப்பார்கள். ஆனால் இந்த போரின் போதும் போருக்கு பிந்தைய சூழ்நிலையிலும் அவர்கள் என்னை ஒரு ஈழ ஆதரவாளர் என்று அடையாளம் கண்டுகொண்டார்கள். அன்று மட்டுமில்லை, அவர்களுக்கு வேண்டுமானால் அப்பொழுது தெரிந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய பள்ளி பருவத்தின் காலத்திலிருந்தே இந்த பிரச்சனையை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். அப்பொழுதிருந்தே நான் ஈழ ஆதரவாளர் தான். பின்னாட்களில் தான் நான் நேரடியாக களங்களில் இறங்கி வேலை செய்ய நேர்ந்தது. இன்றும் கூட என்னுடைய மனதில் ஓயாத எண்ணமாக அலைந்து கொண்டிருப்பது ஈழப் போராட்டம் வெற்றிகரமாக முடிந்து தமிழர்களுக்கு என்று தமிழீழ மண் கிடைக்க வேண்டும், அவருடைய தாயகத்தை அடைய வேண்டும் என்பதே. அதற்கு எங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தாலும் அதை கொடுக்க நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் என்பதை.
நன்றி தாமரை அவர்களே, சிரமம் பார்க்காது இந்த நேரத்தில் எம்மளுடன் பேட்டி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம்.
நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நியூசிலாந்து வாழ் ஈழத்தமிழர்களோடு இந்த வானொலி உரையாடல் மூலமாக நான் பேச நேரிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மெல்க தமிழீழம்.
நன்றி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அன்பர்களுடன் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பன் சா. ஜே. குமார். வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன்.